நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, இன்னைக்கு விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல கால்நடை வளர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஆடு வளர்ப்பு ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. ஆடு வளர்ப்பு பத்தி நமக்கு நிறைய விவரங்கள் சொல்றதுக்காக இங்க நம்ம கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டியில இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில இருந்து டாக்டர் ஆறுமுகம் அவங்க வந்திருக்காங்க. இப்ப நம்ம அவங்க கிட்ட இந்த ஆடு வளர்ப்பு பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப முதல்ல ஆடு வளர்ப்பு அப்படின்னு பாக்கும்போது முன்னாடியெல்லாம் வந்து எப்படி இருந்ததுனாக்க, விவசாய நிலங்கள் இல்லாதவங்க கிராமப்புறங்கள்ல நிலங்கள் இல்லாம விவசாயத்தை சார்ந்து செய்யக்கூடியது அப்படிங்கிற முறையில வந்து ஆடுகள் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து இந்த பண்ணை சார்ந்து ஆடுகள் வளர்க்கிறது அப்படிங்கிற இந்த முறை வந்து இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கிறதுனால இப்ப முதல்ல நம்ம வந்து டாக்டர் கிட்ட என்ன கேட்க போறோம் அப்படின்னாக்க, ஆடு வளர்ப்பு முன்னாடி எப்படி இருந்தது, என்ன மாதிரி மாற்றங்கள் இப்ப வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல கேட்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம்.
இப்ப நம்ம நேயர்களுக்கு வந்து ஆடு வளர்ப்பு பற்றி கொஞ்சம் விவரங்கள் சொல்லுங்க சார்.
ஆடு வளர்ப்பு கால்நடை வளர்ப்புல ஒரு முக்கியமான வளர்ப்பாகும். பொதுவாக ஒரு விவசாயிகளுக்கும் அல்லது விவசாயம் சார்ந்து இருக்கிற நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கும் இந்த ஆடு வளர்ப்பு வந்து ஒரு முக்கியமான வருமானம் அல்லது வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வளர்ப்பாக உள்ளது. பொதுவாக விவசாயிகள் வந்து கால்நடைகள் வளர்ப்புல ஈடுபாடு காமிச்சிட்டு இருக்காங்க, குறிப்பாக கறவு மாடுகள் வளர்க்குறாங்க. ஆனால் இந்த வெள்ளாடுகளை வளர்க்கும் போது அவர்களுக்கு வந்து இதுக்கு தனியாக மேய்ச்சலுக்காக கொண்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு அவங்களோட விவசாய சூழல் இல்லாத காரணத்தால அந்த வெள்ளாடுகள் வளர்ப்பதில் அவ்வளவு ஆர்வம் காட்டுறதில்லை விவசாயிகள். ஆனால் விவசாயம் சார்ந்திருக்கிற நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் வெள்ளாடுகளை வளர்க்குறாங்க. ஒரு 5 ஆடுகள், 10 ஆடுகள், 15 ஆடுகள், இந்த 15-20 ஆடுகள் கொண்ட சின்ன கூட்டமாக ஒரு நிலமற்ற விவசாய தொழிலாளி வளர்க்கும்போது அவர் அதை முழு நேர வாழ்வாதாரமாக மாற்றிக்கொள்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வெளியில் இருக்கிற விவசாயம் செய்ய முடியாத இடங்கள், மேய்ச்சல் நிலங்கள், ஆறுகள், அந்த கரைகள், அந்த மாதிரி இடங்கள்ல மேய்ச்சிட்டு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மேய்க்கிறார். இப்போ இந்த மாதிரி மேய்க்க போகும்போது அந்த ஆடுகள் அதற்கு தேவையான தீவனத்தை தேடி போவதற்கே ஒரு 4-5 கிலோமீட்டர் சென்று திரும்புகின்றன. அப்போ கிடைக்கிற தீவனத்தில் இருக்கிற சத்துக்கள் அந்த தேடுவதற்காகவே நிறைய விரயமாகுது. அப்போ அந்த ஆடுகளோட வளர்ச்சி வேகம் மிக குறை. இதுதான் வந்து நம்ம இந்திய நாட்டை பொறுத்தளவில் இருக்கிற 99% ஆடுகளினோட நிலைமை இதுதான். அதனால தான் நம்ம ஆடுகளோட வளர்ச்சி வேகம் குறைவாக இருக்கிறது. அதுக்கு ஒரு மரபியல் காரணமும் ஒன்று முக்கியமானது, அதற்கூட இந்த வளர்ப்பு சூழல். இப்போது வளர்ந்து வரும் விவசாயத்தில் எப்படி கால்நடை வளர்ப்பு இன்றியமையாதோ இந்த ஆடு வளர்ப்பை விவசாயிகளும் பண்ணை முறையில் வளர்ப்பதற்கு நிறைய ஆர்வமாக இருக்காங்க. அதற்கு காரணம் இந்த வெள்ளாடு வளர்ப்பில் இருக்கிற நிறைய சாதகங்கள். முதல் சாதகமான விஷயம் என்னன்னா, இந்த வெள்ளாட்டு இறைச்சி வந்து காலங்காலமாக இது இந்த ட்ரெடிஷ்னல் மீட் என்று சொல்வார்கள். இது வந்து காலங்காலமாக நம்ம இந்த இறைச்சியை சாப்பிட்ருக்கோம். அந்த இறைச்சியின் பால் ஒரு எல்லோருக்கும் விருப்பம் அதிகம். இந்த மற்ற சில இறைச்சிகள், இப்போ ஒரு பன்றி இறைச்சியோ இல்லை ஒரு மாட்டு இறைச்சியோ, அதில் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த சோசியல் டேபூஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், ரிலீஜியஸ் டேபூஸ், அதாவது வந்து மதம் மற்றும் சமூகம் சார்ந்த ஒரு கட்டுப்பாடுகள். அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடுகளும் இந்த வெள்ளாட்டு இறைச்சி உட்கொள்வதில் இல்லை. அது ஒரு மிக மிக முக்கியமான அம்சம். அதனால தான் நமக்கு இப்போ இங்கே விற்கிற இறைச்சியில் விலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டு இறைச்சி தான் மிக அதிகமான விலையில் விற்கும். அதே மாதிரி ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா விலை ஏற்றம் இறக்கமெல்லாம் இருக்கவே இருக்காது. அதற்கு காரணமே இதோட வெள்ளாட்டோட தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வருதுன்னு நம்ம சொல்லலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த வெள்ளாட்டில் இறைச்சியோட விலை வந்து அதிகமாகும். ஆனால் இப்போ சமீபமாக ஒரு 2-3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு 2-3 முறை அந்த வெள்ளாட்டோட இறைச்சி விலை அதிகமாகுது. இதே நம்ம வந்து அதோட தேவை அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதனால விவசாயிகள் தங்கிட்டு இருக்கிற நிலத்தில் ஒரு பகுதி நிலத்தை தீவன பயிர் உற்பத்திக்காக ஒதுக்கி அதுல இந்த வெள்ளாடுகளை பண்ணை முறையில வளர்த்தோம்னா அந்த ஆடுகளோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உற்பத்தி திறன் குறைந்த ஆடுகளோட திறனை படிப்படியாக நம்மளால அதிகரிக்க முடியும். அதற்காக மிக நல்ல வாய்ப்புகள் இருக்கு. பண்ணை முறையில வளர்க்கும் போதுதான் ஒரு ஆட்டோட திறனை நம்ம அதிகப்படுத்த முடியும்.
சரிங்க சார், இப்ப வந்து இந்த பண்ணை முறையில ஆடுகளை வளர்க்கறதுக்கான ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க. இப்ப அந்த மாதிரி வளர்க்கும் போது, பண்ணையில வளர்க்கிறோம் அப்படிங்கும் போது என்னென்ன முறைகள் வந்து இந்த ஆடு வளர்ப்புல இருக்குங்க சார்?
பொதுவா வளர்ப்பு முறை அப்படின்னு சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கிற காலங்காலமாக நம்ம பின்பற்றி இருக்கிற மேய்ச்சல் முறை ஒரு முக்கியமான முறை. இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இதுல எந்த செலவும் பண்றதில்ல. ஆடுகளை ஓட்டிட்டு போறோம், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மேய்க்கிறோம், திரும்ப கொண்டு வந்து அடைச்சிடறோம். அதுக்கு தேவையான இடவசதி இருக்கா, அங்க நல்ல கொட்டை கொடுக்கறோமான்னு கூட நம்ம எதுவும் பாக்குறதில்ல. இதுல வந்து செலவு ரொம்ப கம்மி. அதே மாதிரி அதுல கிடைக்கக்கூடிய வருமானமும் அதோட வளர்ச்சி வேகமும் குறைவாகத்தான் இருக்கும். இன்னொரு முறை வந்து இப்ப எல்லாருக்கும் தெரியும், இப்ப நம்ம ஏதேனும் ஒரு சின்ன கவனம் ஒண்ணு மேல செலுத்தணும்னா அதுல இருந்து கிடைக்கூடிய பயன் அதிகமானு இது வந்து பொதுவான அடிப்படை. அப்ப அதை கருத்தில் கொண்டு வெள்ளாடு வளர்ப்புல என்ன செய்யறாங்க, கூட கொஞ்சம் தீவனங்களை அந்த கொட்டகையில, அது அடர் தீவனமா இருக்கலாம், அல்லது ஏதேனும் அவங்க மேய்ச்சல் நிலத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பசுந்தீவனமாகவோ, அல்லது இவங்க வாங்கி வைத்து சேகரித்து வைத்திருக்கிற உலர் தீவனமாக கூட இருக்கலாம். அப்ப அது வந்து மேய்ச்சலுடைய கொட்டகை முறை. இந்த முறையில வளர்க்கும் போது ஒரு மேய்ச்சல் முறையில ஒரு சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு 20-30 கிராம் அளவுக்கு தான் தினசரி உடல் எடை கூடும் திறன் இருக்கும். இப்ப இந்த மேய்ச்சல் கூடிய கொட்டகை முறையில வளர்க்கும் போது ஏறத்தாழ ஒரு 40-50 கிராம் அளவு கூட நம்ம அந்த வளர்ச்சி வேகத்தை எதிர்பார்க்கலாம். தினசரி வளர்ச்சி உடல் எடை கூடும் திறன் அதிகமாகுது. இந்த முறை ஓரளவுக்கு நம்ம செயல்படுத்தலாம். ஆனால் இப்ப இருக்கிற மாறி வரும் சூழல்ல இன்னைக்கு மேய்ச்சல் நிலைமை அரிதாயிட்டு வருது, கூடவே வந்து வேலையாளோட தேவையும் அதிகமாயிட்டு வருது. இந்த ஆடு வளர்க்கறதுக்கெல்லாம் ஆட்கள் இனி வரும் காலங்களில் கிடைப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகமே கூட வருது. அப்போ நம்ம முறையை மாற்ற வேண்டிய கட்டாயம், வளர்ப்பு முறையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். அதற்காகத்தான் இந்த தீவிர வளர்ப்பு முறை. இதுல வந்து இந்த கட்டாயம் ஒரு புறம், இன்னொரு புறம் இந்த ஆடுகள் வெளியில ரொம்ப தூரம் நீண்ட தூரம் நடந்து தீவன தேவையை பூர்த்தி செய்வதற்காக அலைந்து திரிவதால் ஏற்படக்கூடிய எரிசக்தி விரயம், அதை வந்து நம்மளால தடுக்க முடியும். அதுதான் வந்து வளர்ச்சி வேகமாக உடல் எடை கூடுவதற்கு உறுதுணை புரியும். அப்போ அந்த ஆடுகளோட நடமாடும் இடத்தை குறைக்கிறோம்னா ஒரு தீவிர முறையில ஆடுகள் வளர்க்கலாம். இந்த இடத்துல நம்ம கட்டாயமா ஒரு பண்ணை முறையில வளர்க்கும் போது இதை நல்ல முறையில பண்ண முடியும். இந்த தீவிர முறையில் வளர்க்கறதுன்னு பார்க்கும் போது இதை வந்து சாதாரணமா கொட்டில் முறை வெள்ளாடு வளர்ப்பு நிறைய பேசுவோம், கொட்டகை முறை வளர்க்கிறோம், கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு இதெல்லாம் பேசுவோம். இதுல இப்ப சமீப காலத்துல வந்து இந்த சல்லடை தரை அமைப்புன்னு சொல்றோம். எல்லாருமே இன்னைக்கு பரண்மேல் ஆடு வளர்ப்புங்கிறது எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான பெயராக இருக்கும். அந்த பரண்மேல் ஆடு வளர்ப்புங்கிறது ஒரு வளர்ப்பு முறை. இந்த தரையை வந்து நம்ம தரையிலிருந்து ஒரு 4 அடி உயரத்துல, அதுக்கு சல்லடை தரைன்னு சொல்றோம், மரச்சட்டங்கள் வந்து ஒரு 2-3 இன்ச் அகலம் இருக்கிற மரச்சட்டங்களை ஒரு 1-2 இன்ச் இடைவெளி விட்டு நம்ம வரிசையாக அடித்து அதன் மேல் ஆடுகள் வளர்க்குறோம். இது ஒரு முக்கியமான முறை. இதே இந்த தீவிர வளர்ப்பு முறையில எப்படி கறிக்கோழிகள்லாம் வளர்த்தாங்களோ அதே மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து ஆள்கூல முறையில கூட நம்ம இந்த வெள்ளாடுகளை வளர்க்க முடியும். அதற்கு வந்து இப்ப கோழி வளர்ப்பு மாதிரியே தான் அதுவும். அப்ப அந்த தரையில மேல வந்து ஒரு 6 அங்குலத்துக்கு வந்து ஆள்கூலம், இப்ப நெல்லுமி, கடலை பொட்டு, மஞ்சி, மரத்தூள் இது மாதிரி எல்லாம் நம்ம போட்டுட்டு ஆள்கூலமா வளர்க்கலாம். அது ஒரு முறை இருக்கு கோழிகள் வளர்க்கும் மாதிரி. ஆனால் இந்த முறையில வளர்க்கும் போது வெளிப்புற ஒட்டுண்ணிகளோட தாக்கம் இந்த ஆடுகளுக்கு இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் இந்த முறையை பின்பற்றும் போது கொஞ்சம் கவனமாக செய்யணும். அடுத்து வந்து இந்த தீவிர முறையிலேயே வளர்க்கும் போது ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். வெள்ளாடுகள் பொதுவாக சுதந்திர மனோபாவம் கொண்டவை. இந்த சுதந்திர மனோபாவம் இருக்கிற வெள்ளாடுகளை ஒரு இடத்தில் ஒரே இடத்துல அடைச்சி வச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, வெளியில மேய்ஞ்சிட்டு இருக்கிற ஆடுகளை உள்ள அடைச்சி வச்சிருக்கிறனாலே அதோட சூழலே மாறுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆடுகள் தன்னோட தீவனம் எடுக்கும் திறனை குறைச்சிக்கும், தீவனம் எடுக்கிற அளவை வந்து குறைச்சிக்கும். அப்ப நம்ம எதிர்பார்த்த உடல் எடை கூடுவதில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு. அப்ப என்ன செய்யலாம், இந்த தீவிர வளர்ப்பு முறையில ஒரு கொட்டகை அமைப்பும் ஒரு திறந்த வெளி அமைப்பும், இதை ஆங்கிலத்தில் பென் அண்ட் ரன் என்று சொல்வார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு அமைப்புல நம்ம ஆடுகளை தீவிர முறையில வளர்க்கும் போது கட்டாயமாக ஒரு நல்ல முறையில இந்த வெள்ளாடுகளை பராமரித்து அதன் மூலம் அதோட உடல் எடை கூடும் திறனை நம்மளால கட்டாயமா அதிகரிக்க முடியும்.
இப்ப இந்த கொட்டகை முறை அப்படின்னு சொல்லிட்டு அல்லது இந்த சல்லடை தரைகள் அமைத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி முறைகள்ல வந்து நம்ம ஆடுகளை வளர்க்கணும் அப்படிங்கும் போது அந்த கொட்டகைகள் அமைக்கிறதுக்கான முறைகள் இருக்கு இல்லைங்களாங்க சார், அதனுடைய அளவுகள் அந்த முறை அது பற்றி சொல்லுங்க.
ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கோழிப்பண்ணை மாதிரி தான் இந்த கொட்டகையும். சாதாரண எல்லா பக்கமும் கோழிப்பண்ணை பார்த்திருப்போம். அந்த சுற்றுச்சுவர் 1.5 அடி சுற்றுச்சுவர், அதற்கு மேல் ஒரு 6-7 அடி கம்பி விலை இருக்கும், கூரை வந்து போட்டிருப்பாங்க. கூரையோட மத்திய உயரம் 10-12 அடி, அந்த பக்கவாட்டு உயரம் வந்து 8-9 அடி. பக்கவாட்டுல வந்து ஒரு 2.5 அடி வந்து நம்ம இந்த மலை சாரல் உள்ள வராம இருக்கிறதுக்கு, வெப்பம் உள்ள வராம இருக்கிறதுக்கான ஒரு 2.5 அடி வந்து நம்ம இறப்பு என்று சொல்லுவோமோ அது மாதிரி வைக்கும். இது பொதுவாக ஒரு கொட்டகை அமைப்பு. இந்த கொட்டகை அமைப்புல நம்ம அகலத்தை பொறுத்த அளவுக்கு இப்ப கோழி பண்ணையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 23 அடியிலிருந்து 25 அடி அதிகபட்சம் அகலம். இதற்கு மேல் அகலம் அதிகமாச்சுன்னா காற்றோட்டம் தடைபடும், அதனால வந்து நமக்கு பிரச்சனைகள் வரும். ஆனா நம்ம வெள்ளாடுகளை பொறுத்த அளவுக்கு அவ்வளவு அகலம் வைக்க வேண்டிய அவசியம் அங்க இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு கொட்டகையில ஒரு 30 ஆடுகள் வளர்க்கலாம், 15 ஆடுகள், நம்மளோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை முடிவு பண்ணணும். 15 ஆடு வளர்க்க போறோமா, 30 ஆடு வளர்க்க போறோமா, அதிகபட்சம் ஒரு கொட்டகையில 60 ஆடுகள் தான் நம்ம வளர்க்கணும். அதற்கு தகுந்தாற்போல் நம்ம அந்த கொட்டகையை அமைச்சுக்கலாம். இப்போ ஒரு கொட்டகை அமைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு சதுரடி இடம் வேணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவா வளர்ந்த ஆடுகளுக்கு ஒரு 12-15 சதுரடி, நான் சொல்றது கொட்டகைக்குள்ள 12-15 சதுரடி வளர்ந்த ஆடுகளுக்கும், கெடாக்களுக்கு 15-20 சதுரடி ஒரு கெடாவிற்கு, குட்டிகளுக்கு அதோட வயது பொறுத்து 5-8 சதுரடி கொட்டகைக்குள்ள. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொட்டகைக்குள்ள இல்லாம வெளியில கொடுக்கக்கூடிய திறந்த வெளி இந்த கொட்டகைக்குள்ள கொடுக்கக்கூடிய அளவு போல சராசரியா ஒரு 2-3 மடங்கு இருக்கணும். இதுதான் வந்து அடிப்படை. அப்போ இந்த கோழிப்பண்ணை மாதிரி நம்ம கொட்டகை அமைக்கிறோம், கூரை பொறுத்த அளவுக்கு நம்ம ஓடு போடலாம், ஓலை போடலாம். ஆனா ஓலையெல்லாம் நம்ம போட்டு பண்ணும்போது நம்ம தீ விபத்தை மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த ஓலை கொட்டகை வந்து சீக்கிரமா இத்துடும், மலையில நனைஞ்சு வெயில காஞ்சி. சோ அந்த மாதிரி நம்ம அதையும் மனசுல வச்சுக்கணும். கூடவே இந்த மாதிரி ஆடுகளை கொஞ்சம் அதிக அளவுல தீவிர முறையில வளர்க்கும் போது இந்த வெளிப்புற ஒட்டுண்ணிகள் தாக்கத்தை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். ஒரு கொட்டகையில வந்து எளிதில் உளுத்து போற பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது உனி, பேன், சொரிப்பூச்சி இந்த வெளிப்புற ஒட்டுண்ணிகளோட தாக்கத்தை இந்த எளிதில் உளுத்து போற பொருட்கள் வந்து அப்படியே வச்சிருக்கும். ஏன்னா நம்ம இப்ப இந்த வீடுகள் எல்லாம் முதல்ல எல்லாம் பார்த்திருப்போம், அந்த மூட்டைப்பூச்சி எல்லாம் கதவு நிலவு சந்துகள் இடுக்குகள் அதுல எல்லாம் இருக்கும். நம்ம அதை வந்து அப்புறப்படுத்துவதே வெளியில மருந்தடிப்போம், அப்புறம் திருப்பி உள்ள இருக்கும், அது திரும்ப வந்துடும். இது நமக்கு ஏற்கனவே பழக்கமான. அதே மாதிரிதான் இந்த கொட்டகையில வந்து எளிதில் உளுத்து போற பொருளை வைத்து நம்ம கொட்டகை அமைக்கும் போது நம்ம இந்த இதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இப்போ இந்த தரை பொறுத்த அளவுக்கு நம்ம மண்தரை வச்சிருக்கலாம். மண்தரை வச்சிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதிக எண்ணிக்கையில ஆடுகளை வளர்க்கும் போது அந்த மண்தரை வந்து எளிதில் ஈரமாகும். அப்போ இந்த ஈரம் வந்து நல்ல காற்றோட்டம் இருந்து காஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈரம் அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு தரையாக இருந்தால் நம்ம சிமெண்ட் தர போவதுதான் நல்லது. அந்த சிமெண்ட் தரையும் கொட்டைக்குள்ள மட்டும் சிமெண்ட் தர வச்சுட்டு வெளிப்புறத்தில் இருக்கிற திறந்த வெளி அமைப்பை வந்து நீங்க எப்பவுமே மண் தரையில, அந்த மண் கூட வந்து நம்ம நீர் தேங்காம இப்ப நம்ம அந்த கிணற்று மண்ணெல்லாம் சொல்லுவோம், அந்த கிராவல் என்று சொல்லுவார்கள், அது மாதிரி போட்டு நம்ம இன்னைக்கு வந்து நல்லா தட்டி நல்லா ஒரு வாட்டம் அந்த தண்ணீர்லாம் எளிதில் வடிந்து போற மாதிரி நம்ம ஒரு வாட்டமோட திறந்த வெளிய அமைச்சுக்கணும். அந்த திறந்த வெளிய சுற்றி வந்து ஒரு 5 அடி உயரத்துக்கு அந்த கம்பி வலையில வந்து உறுதியா அமைச்சுக்கலாம். அப்படி அமைச்சுக்கும் போது என்னன்னா அந்த திறந்த வெளியிலேயே நம்ம வந்து அந்த கம்பி வலையில ஒரு 3 அடி உயரத்துல தீவன தொட்டிகளை நம்ம தொங்க விடலாம். அப்போ ஆடுகளுக்கு வந்து நம்ம தீவனம் கொடுக்கற முறையும், ஆடுகள் எப்படி வெளியில மேயும் போது கீழே குனிஞ்சு சாப்பிடும், தலையை நேரா வச்சு சாப்பிடும், தலையை தூக்கி சாப்பிடும், காலை உயர்த்தி வச்சு சாப்பிடும், அப்ப இந்த முறைகளை எல்லாமே நம்ம அந்த கொட்டகை அமைப்புக்குள்ளேயே தீவனம் போடும் போது நம்ம கொண்டு வர முடியும். அப்புறம் மேலும் முதல்ல குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு அல்லது சல்லடை தரை அமைப்பு பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த சல்லடை தரை அமைப்பு அல்லது பரண்மேல் ஆடு வளர்ப்பு மூலமாக ஆடுகளை வளர்க்கும் போது ரெண்டு முக்கியமான விஷயம் நமக்கு கிடைக்குது. ஒன்னு வந்து அந்த தரை சுத்தமாக இருக்கும், ஏன்னா புழுக்கையெல்லாம் கீழே விழுந்துடும், ஆடுகளுக்கும் புழுக்கைக்கும் உண்டான தொடர்பு இருக்காது. அப்போ நல்ல காற்றோட்டம் இருக்கும்போது அந்த இடம் சுகாதாரமாக பராமரிக்க முடியும். பொதுவாகவே வெள்ளாடுகளுக்கு ஈரமாகாது, இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம கிராமத்துல வச்சிருக்கிற ஆடுகள்லாம் எங்க படுக்கும்னு பார்த்தோம்னா ஒரு உயர்வான இடத்துல கடைசிக்கு ஒரு படி மேலேயாவது படுத்திருக்கும், இல்ல ஒரு தவிட்டு சாக்கு மேல, இல்ல உரல் மேல, குட்டி செவத்து மேல, இது மாதிரி தான் ஆடுகள் படுத்திருக்கும். அந்த ஆடுகள் வந்து இருக்கிற இடத்தை விட கொஞ்சம் உயர்வான இடத்துல தான் படுக்க விரும்பும். அப்ப இந்த சலடை தரை அமைப்புல புழுக்கையெல்லாம் கீழே விழுந்து அந்த இடம் சுத்தமா இருக்கும், அந்த இடத்துல படுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆடுகள் சலடை தரை அமைப்புல வளர்க்கும் போது இந்த கொட்டகைக்கான செலவு வந்து கொஞ்சம் அதிகமாகும். நம்ம மனசுல வச்சுக்கணும், முதல்ல வந்து கோழிப்பண்ணை மாதிரின்னு சொன்னா கோழிப்பண்ணை மாதிரியே தான் கொட்டகையோட நீள் வாட்டம் கிழக்கு மேற்காக இருக்கணும். தெற்கு வடக்காக வடக்கு தெற்காகத்தான் வருடத்தின் பெரும்பாலான நாட்கள்ல காத்து வீசும், அப்ப நல்ல காற்றோட்டம் இருக்கும். அதற்காக எல்லா பண்ணைகளுமே எந்த கால்நடை பண்ணையா இருந்தாலும் அதோட நீள்வாட்டம் கிழக்கு மேற்காகத்தான் இருக்கணும். அப்ப மத்திய உயரம் 10-12 அடின்னு சொன்னோம். அப்ப இந்த சல்லடை தரை அமைக்கும் போது தரையிலிருந்து 3 அடியிலிருந்து 4 அடி உயரத்துல நம்ம அந்த சல்லடை தரை அல்லது பரன் அமைக்கும் போது இந்த 10 அடி உயரம் இருந்தால் இறப்பு வந்து கிட்டத்தட்ட 8 அடி பக்கவாட்டு இருக்கு, 8 அடி இருக்கும், அதுக்கப்புறம் 2.5 அடி இறப்பு இருக்கும். அப்ப 4 அடி உயர்த்திட்டோம்னா அந்த ஆட்டுகளுக்கு கட்டாயமாக காற்றோட்டம் கிடைக்காது. அப்ப இந்த கொட்டகையோட மத்திய உயரத்தை கட்டாயம் 14 அடி உயரத்துக்கு நம்ம உயர்த்தினாத்தான் சல்லடை தரை அமைப்புல நம்ம ஆடுகளை வளர்க்க முடியும். அப்ப இந்த பரண்மேல் ஆடு வளர்ப்பு அல்ல சல்லடை தரை அமைப்புல ஆடுகளை வளர்க்கும் போது கொட்டகைக்கான செலவு மிக அதிகமாகும். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். என்ன காரணம்னா, நம்ம இப்பதான் பண்ணை முறையில ஆடுகளை வளர்க்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ஆடுகளை வளர்க்க ஆரம்பிச்சு நம்ம கிடைக்கக்கூடிய வருமானம் உடனடியா கிடைக்காது. இப்ப மாடு வளர்க்குறோம்னா தினசரி காலை மாலை வந்து பால் கறக்குறோம், அதை விற்கிறோம், உடனடியா பணம் எடுக்கிறோம். ஆனா ஆடுகள் வளர்க்கும் போது, குறிப்பா ஆடு பண்ணை ஆரம்பிக்கிறீங்க, 10 ஆடோ 20 ஆடோ 30 ஆடோ ஆரம்பிக்கும் போது முதல் 1.5 வருடங்களுக்கு நீங்க எந்த வருமானத்தையுமே எதிர்பார்க்க முடியாது. அதனால நம்ம வந்து மூலதனத்தை நம்ம வந்து கவனம் வச்சுக்கணும். அப்ப இந்த ஆடுகளை தேவையான வசதி செஞ்சு கொடுக்கணும், அதே சமயத்துல கொட்டகைகளுக்கு செலவு அதிகமாகாத மாதிரி நம்ம பாத்துக்கணும்.
சரிங்க சார், இப்ப வந்து இந்த கொட்டகை அமைப்புலயும் அதற்காக செலவுலையும் நம்ம நல்ல கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அடுத்ததான் நம்ம கொட்டகை அமைச்சதுக்கு அப்புறம் அந்த ஆடுகள் தேர்வு செய்யறோம் இல்லைங்களா, வளர்க்கறதுக்கான ஆடுகள். அந்த ஆடுகளை தேர்வு செய்யும் போது நம்ம எதை எதெல்லாம் கவனத்துல வச்சுக்கணும், அந்த இனங்கள் இன்னும் வேற என்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும்?
பொதுவா வெள்ளாடு, எந்த வெள்ளாடு வாங்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது எல்லாருக்குமே எளிது. இந்த மாதிரி வானொலி நிலையம் வாயிலாகவோ அல்லது சமுதாய வானொலி வாயிலாகவோ, தொலைக்காட்சி, இன்டர்நெட் வாயிலாக எண்ணற்ற தகவல் கிடைக்குது. அதே மாதிரி நிறைய பயிற்சிகள், நிறைய வல்லுநர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்ப இந்த எந்த ஆடு வளர்க்கலாம் அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. முதல்ல நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டியது, இந்த ஆடுகளை நம்ம இறைச்சிக்காக விற்கிறோம். அப்ப எந்த ஆடுகளை இறைச்சிக்காக விற்க முடியுமோ அந்த ஆடுகளை தான் நம்ம வளர்க்கணும். நம்ம ஒரு ஆடை வளர்த்து விட்டு அந்த ஆடுகளை நம்ம இறைச்சி உண்பவர்கள் வாங்கி சாப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கறது அவ்வளவு சரியா இருக்காது. அப்ப நம்ம பகுதியில எந்த ஆட்டு இறைச்சிக்கு பிரச்சனை இல்லாம போகுதோ அந்த இனங்களை தான் வளர்க்கணும். இந்த இனம்னு சொல்லும் போதே நம்ம இந்திய நாட்டில் மொத்த ஆட்டோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா ஏறத்தாழ 140 மில்லியன், அதாவது 14 கோடி ஆடுகள் இருக்கு. இனங்கள் அப்படின்னு சொல்றதுன்னா அந்தந்த சூழல், அந்தந்த சுற்றுச்சூழல், அந்தந்த பகுதிக்கு காலங்காலமாக பழகிய ஒரு பெரிய கூட்டத்தை தான் நம்ம ஒரு இனம் சொல்றோம். அந்த இனம்னா அதோட வெளிப்புற தோற்றம் ஒரே மாதிரி இருக்கும், அதே மாதிரி அதோட குட்டி இனம் தன்மையோ அல்லது வளர்ச்சி வேகமோ, பிறப்பு எடையோ, பால் உற்பத்தியோ, இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒரே மாதிரி இருந்தா அதை நம்ம இனம்னு சொல்றோம். அந்த வகையில இந்தியாவில 25-30 வெள்ளாட்டு இனங்கள் இருக்கு. இது நம்ம தென் தமிழகத்திலிருந்து கன்னியாடு, கன்னி இனத்திலிருந்து காஷ்மீர்ல இருக்கிற ஒரு காஷ்மீரி இனத்து வரைக்கும் இந்த ஆட்டு இனங்கள் ஒரு 25-30 இனங்கள் இருக்கு. ஆனால் இந்த மொத்த 140 மில்லியன் ஆடுகள்ல குறிப்பிட்டு இனம்னு சொல்லக்கூடிய ஆடுகள் பார்த்தா ஒரு 10% இருக்குமா என்பதே ஒரு சந்தேகம்தான். அப்போ 90% மேல இருக்கிற ஆடுகள் எந்த இனத்தையும் சாராத ஒரு நாட்டாடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த இனம் அப்படின்னு சொல்லும் போதே கறிக்கு விற்க போறோம்னா நம்ம ஊரு கறிக்கடைக்காரர் முதல்ல வாங்கிக்குவாரா? அந்த கறிக்கடைக்காரர்கிட்டிருந்து வாங்குற ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க அந்த ஆட்டை பிரச்சனை இல்லாமல் வாங்கிக்குவாங்க தான் முக்கியம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு இனம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இனங்கள்னு பார்த்தோம்னா நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் இருக்கிற தலச்சேரி. இதோட சிறப்பு என்னன்னா, இந்த வெள்ளாடு வளர்க்குறது இருக்கிற முக்கியமான சிறப்பு அம்சமே 1க்கு மேல் குட்டிகள் போடும். அப்ப இரட்டை குட்டி ஈனும் வாய்ப்புகள் எந்த இனத்தில் அதிகமா இருக்கோ அந்த இனத்தை தேர்வு செய்யணும், ஒரு அடிப்படை. அப்ப இந்த தலச்சேரி வெள்ளாட்டுல இரட்டை குட்டி ஈனும் வாய்ப்பு அதிகம், அது கொஞ்சம் வளர்ச்சி வேகம் இருக்கு, கொஞ்சம் பால் உற்பத்தி 1 லிட்டர்ல இருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு இருக்கும். இன்னொன்று வந்து தமிழ்நாட்டுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இனம்னு பார்த்தோம்னா கன்னியாடு. இது வந்து நம்ம திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல இந்த கன்னியாடு இருக்கு. இது கருப்பு நிறத்துல இருக்கும், முகத்துல பாத்தீங்கன்னா கோடுகள் வெள்ளக்கோடா இருக்கும், அடி வயிற்றுல கால்கள் முடியல வெள்ளை இருக்கும். இதுக்கு பேரு பார்க்கண்ணின்னு சொல்லுவாங்க. இதே நேரம் ஒரு பழுப்பு நேரத்துல இருந்து அதுக்கு பேரு செங்கண்ணின்னு பேரு. இதுல கூட பார்க்கண்ணி தான் நிறைய இருக்கு. அதே மாதிரி சேலம் கருப்பு வகைகள்லாம் இருக்கு. அதே மாதிரி கொடியாடு என்று சொல்வார்கள். தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் உயரமான ஆடுகள் இந்த செம்மறி ஆட்டு மந்தைகள்ல வழிகாட்டியா வச்சிருப்பாங்க, அதுக்கு பேரு கொடியாடுன்னு பேரு. இதுக்கு இன்னொரு பேரு போரையாடுன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஆடுகள். அதே மாதிரி இந்த நீண்ட தொங்கும் காதுகள், ரோமானிய மூக்கு என்று சொல்வார்கள், அந்த நீண்ட தொங்கும் காதுகள் இருக்கிற ஜமுனா பாரி, இது வந்து உத்தரப்பிரதேசத்தை தாயகமாக கொண்ட ஆடுகள். அதுக்கப்புறம் பஞ்சாப்ல பீட்டல் இருக்கு, ராஜஸ்தான்ல சிரோகின் இருக்கு, டில்லி யூபி உத்தரப்பிரதேசம் ஹரியானாவில் வந்து பார்பாரின் இருக்கு, மேற்கு வங்காளத்தில் கருப்பு வங்காளம்ங்கிற ஆடு இருக்கு. இந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்கு. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல எந்த ஆட்டு இறைச்சியை சுலபமாக விற்க முடியுமோ அந்த இனத்தை தேர்ந்தெடுக்கணும். அப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா நாட்டின ஆடுகளைத்தான் மக்கள் வந்து விருப்பமாக சாப்பிட்டு இருக்காங்க, அந்த இறைச்சி தான் விருப்பமாக சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம அந்த நாட்டின ஆடுகளில் ரெண்டு குட்டி போடுற ஆடுகளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். கொஞ்சம் கிராமத்தில் ஊக்கமாக வளர்ற ஆடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு குட்டி போடுற ஆடுகளை தேர்ந்தெடுத்துட்டு இதோட வளர்ச்சி வேகத்தை அதிகப்படுத்தணும், துரிதப்படுத்தணும்னா கொஞ்சம் இனம் சார்ந்த ஒரு தலைச்சேரி இனம், நம்மளோட சூழலுக்கு நம்ம பக்கத்து மாநிலமான கேரளத்தில் இருக்கிறதுனால நம்மளோட சூழலுக்கு ஓரளவுக்கு இது ஒத்துப்போகும். அப்போ அந்த கெடாக்களை தேர்வு பண்ணி நம்ம நாட்டின ஆடுகளோட கலப்பினம் செய்து அந்த முதல் கலப்பினம் 50% நாட்டின ஆடுகளோட இரத்த அளவும் 50% தலைச்சேரி இருக்கும். கிட்டத்தட்ட தலைச்சேரி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டாடு மாதிரியே தான் இருக்கும். அப்போ அந்த தலைச்சேரி கலப்பினம் இறைச்சிக்காக விற்பதில் எந்த பிரச்சனையும் ஆடு வளர்ப்போருக்கு இருக்காது. இப்போ இதை மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் ஜம்னாபாரி இனம் இருக்கிற இனங்கள்லேயே வளர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கிற இனம், அதில் எந்தவித சந்தேகம் வேண்டாம், வளர்ச்சி வேகம் கட்டாயம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீண்ட தொங்கும் காதுகள், அப்போ இந்த ஆடுகளை வைத்து கலப்பினம் செய்யும் போது அதற்கு பிறக்கக்கூடிய குட்டிகள், கலப்பின குட்டிகள் அந்த ரோமானிய மூக்கோடும் காதுகள் கொஞ்சம் நீண்டும் இருக்கும். அப்போ இந்த கறிக்கடையில் போகும்போது அந்த இறைச்சிக்கு பிரச்சனை இல்லை என்றால் தாராளமாக நீங்கள் அதை வளர்க்கலாம். ஆனால் மனதில் இன்னொன்று வைத்துக் கொள்ள வேண்டும், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த புதிய சூழலுக்கு தன்னை மாற்றிக்கொள்வதில் ஆடுகளுக்கு பொதுவாக கால்நடைகளுக்கு பிரச்சனை உண்டு, அதில் ஆடுகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பிரச்சனை. அப்போ உத்தரப்பிரதேசிலிருந்து நம்ம ஆடுகளை வாங்கிட்டு வந்தோ இல்லை ராஜஸ்தான்லேருந்து சிரோகி ஆடுகளை வாங்கிட்டு வந்தோ நம்மளோட சூழலுக்கு வளர்க்கும் போது அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கூடவே வந்து அதோட இறைச்சியை விற்கிறதுல பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம நாட்டின ஆடுகளை தலைச்சேரி கடாக்களோட கலப்பினம் செய்து இந்த வளர்ப்பு முறையில் தீவிர கவனம் செலுத்தி இந்த ஆடுகளோட வளர்ச்சி வேகத்தை படிப்படியாக நம்ம அதிகப்படுத்தி ஓரளவுக்கு நல்ல லாபம் ஈட்ட முடியும் என்பது சந்தேகமில்லை. அப்புறம் இந்த ஆடுகளை வாங்க போகிறோம், எந்த வயசில் வாங்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பொதுவாக அந்த ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வரேங்கிற பழக்கமே தான் நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஆனால் ஆடுகளை வாங்குவது 2 வயதில் வாங்கினாத்தான் அதோட வளர்ச்சி வேகத்தை ஓரளவுக்கு உங்களால் உறுதிப்படுத்த முடியும். நீங்கள் பார்க்கும்போதே அந்த ஆடு 2 வயசுனா நம்ம பல்ல பார்த்து வயசு சொல்லலாம், மாடுகளில் சொல்கிற மாதிரியும் ஆடுகள்லையும் சொல்ல முடியும். 2 வயசுங்கிறது வந்து 1.5 to 1.5 வயசு. அப்போ இந்த 1.5 to 1.5 வயசுங்கிறது வந்து அதோட வளர்ச்சி ஓரளவுக்கு முடிவடைந்த வயசு. அப்போ இந்த வயசுல ஒரு ஆடு ஒரு 24-25 கிலோ இருக்குது, ஒரு 20 கிலோவுக்கு மேற்பட்டு இருக்குது நாட்டாடுன்னா அது ஓரளவுக்கு வளர்ச்சி வேகம் இருக்கிற மரபியல் குணம் இருக்குதுன்னு நம்ம ஓரளவுக்கு உறுதிப்படுத்திக்கலாம். ஆனால் குட்டிகளை வாங்கும்போது அதை நம்ம உறுதிப்படுத்த முடியாது. இது வந்து இந்த நாட்டின அதாவது எந்த இனத்தையும் சாராத ஆடுகளை வாங்கும்போது இருக்கிற பிரச்சனைகள். அப்போ வந்து 2 வயசுல வாங்கலாம். அடுத்து பெட்டை ஆடுகள் எவ்வளவு வாங்கலாம், கெடாக்கள் பொதுவாக ஒரு குழு அப்படின்னு சொன்னா ஒரு யூனிட் என்று சொல்வார்கள், 15-20 பெட்டையாடுகள் ஒரு கெடா. அந்த கெடா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைச்சேரி கெடாவை ஒரு பண்ணையிலிருந்து ஒரு நல்ல மரபியல் குணம் உள்ள தலைச்சேரி கெடாவை வாங்கிக்கலாம். இந்த 15-20 பெட்டையாடுகள் வந்து நம்ம நாட்டின் ஆடுகளை தேர்வு பண்ணிக்கலாம். இந்த ஆடுகளை பொதுவாக சந்தையில வாங்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா சந்தையில வாங்கும் போது இந்த ஆடு எங்கிருந்து வந்திருக்குன்னு தெரியாது, இந்த ஆடுகளுக்கு நோய் உள்நிலையில் எதுவும் நோய் இருக்காங்கிறனால உறுதி செல்ல முடியாது. இந்த ஆடு ஆரோக்கியமாக வந்திருக்கலாம், ஆனால் மற்ற கால்நடைகள்லேருந்தோ ஆடுகள்லேருந்து ஏதேனும் நோய்கள் அந்த சந்தையில் தொற்று ஏற்பட்டு நம்ம அந்த ஆடுகளை வாங்கிட்டு போகும்போது அது நமக்கும் அந்த நோய்கள் வந்துடலாம் ஒன்று. அதே மாதிரி நோய் கிளர்ச்சி காலங்கள், ஒரு குறிப்பிட்ட நோய் ஆடுகளுக்கு வரக்கூடிய நோய்கள்னு பார்த்தோம்னா போலி வெக்கை நோய் அல்லது ஆட்டுக்கொல்லி நோய் PPR என்று சொல்வார்கள் இந்த நோய். அதே மாதிரி நம்ம அனைவருக்கும் தெரியும் கோமாரி நோயோட பாதிப்பு மாடுகளுக்கெல்லாம் மிகுந்த பாதிப்பு ஏற்படுத்து, அது ஆடுகளுக்கும் வரும். இப்போ இந்த கோமாரி நோய், அதே மாதிரி அடைப்பான் நோய், இந்த மாதிரி நோய்கள் ஏதேனும் ஒரு பகுதியில் வந்து ஆடுகளுக்கு பாதிப்பு இருந்திருந்தா அந்த பகுதியில் இருந்தோ அல்லது இந்த நோய் கிளர்ச்சி காலங்கள் என்று அவுட் பிரேக்னு சொல்வார், அந்த நோய் கிளர்ச்சி காலங்களில் கட்டாயமாக நம்ம ஆடுகளை வாங்கக்கூடாது. நோய் இல்லாத பகுதிகளிலிருந்து நோய் இல்லாத சமயத்தில் இதற்கு வந்து நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருந்தகத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவரோட உதவியை நீங்கள் நாடலாம். இப்போதைக்கு இந்த பகுதியில் எதுவும் நோய்கள் இருக்கா, இந்த மாதிரி நோய் கிளர்ச்சி பகுதி காலமா அதை நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம ஆடுகளை வாங்கலாம். இந்த ஆடுகளை வாங்கும் போது 2 பல் வயசுன்னு சொன்னால் கொஞ்சம் ஆடுகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், அதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஆடுகளோட தோல் பகுதியை பார்த்தாலே தோலில் இருக்கிற முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன முடியாக படிஞ்சு பளபளப்பு. இந்த பளபளப்பு என்று சொல்வதே அந்த ஆட்டோட ஆரோக்கியத்தை சொல்லிடும். இந்த ஆடுகளில் ஏதேனும் கண்கள்லேருந்து நீர்வடிதான், ஏதேனும் பூளை மாதிரி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி எதுவும் கட்டியிருக்கா, மூக்கில் சளி வருதா, வாயில் ஏதேனும் புண்ணுகள் இருக்கா. ஏன்னா ஆடுகளில் வந்து வெள்ளாடுகளில் குறிப்பாக வாய்ப்பு நோய் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த வாய்ப்பு நோய் இருக்கிற ஆடுகள் வந்து நீங்கியிருக்கலாம், ஆனால் அந்த ஆடுகளை நம்ம வாங்கிட்டு வந்திருக்கக்கூடாது. இப்போ இந்த வாயில் எதுவும் புண்ணு இருக்கா, கால் குழாம்புகளில் புண்ணு இருக்கா, முடியெல்லாம் எப்படி இருக்குது. சில ஆடுகளில் பார்த்தீங்கன்னா முடி எளிதில் அப்படியே வந்துடும், அந்த மாதிரி சொட்டை சொட்டையாக இருக்கும். அப்போ அந்த ஆடுகளில் வயிற்றுக்குள்ளே குடற்புழு தாக்கத்தினால் காரணம் இருக்கலாம், அல்லது வளர்ச்சியில் இருக்கிற பிரச்சனைகள், ஒரு புரதச்சத்து பற்றாக்குறை இருந்தால் கூட இந்த மாதிரி தோளோட ஆரோக்கியம் கால்நடைகளோட ஆரோக்கியம் ஆடுக்கும் பொதுவாக. அதே மாதிரி ஆடு வந்து புழுக்க போடுதா, சாணி போடுதா, கழிச்சல் இருக்கா, இதை நம்ம பார்க்க முடியும். வாழை தூக்கி பார்த்தாலே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆடு அந்த ஆசன வாய் சுத்தமாக இருந்தால் ஆடு புழுக்க போடுது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ வயிறெல்லாம் வந்து நல்லா இருக்கா, பொறுமல் எதுன்னு சொல்கிற மாதிரி வயிற்று உப்புசம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்குதாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கலாம். அதே மாதிரி இந்த ஆடுகள் வந்து நல்ல ஆடுகள்னு சொன்னோம்னா தலை வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கணும், தலை கொஞ்சம் குறுகலாகவும், கழுத்து மெலிந்தும், உடல் பகுதி நீண்டும் பெருத்தும், இது வந்து அந்த ஆரோக்கியம் அந்த நல்ல ஆட்டோட அடையாளம். அப்போ இந்த மாதிரி ஆடு இருக்கணும். இந்த பெட்டை ஆடுகளை பொறுத்தளவுக்கு நல்ல மடி இருக்கணும். ஏன்னா நம்ம நாட்டின் ஆடுகள்லாம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா எப்படி வளர்ச்சி வேகம் குறைவுன்னு சொன்னோமோ அதற்கு முக்கிய காரணமே பிறப்பு எடை, அந்த குட்டிகளில் குறைவு, அதே மாதிரி அந்த ஆடுகளோட பால் உற்பத்தி குறைவு. இதுதான் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நாட்டின் ஆடுகளோட வளர்ச்சி வேகம் குறைவாக இருப்பதற்கான காரணம். அப்போ நம்ம வாங்கக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆடு இருக்கிறதுல நல்ல ஆடுன்னு சொல்கிறோம் இல்லையா நாட்டு ஆடுகள், அந்த மாதிரி மடி கொஞ்சம் தரண்ட மடி, காம்பு வந்து இப்போ ஒரு 7-8 சென்டிமீட்டர் நம்ம நடுவிரல் வளர்ந்த ஆளோட நடுவிரல் நீளத்துக்கு காம்புகள் கீழ் நோக்கி இருக்கணும், 2 காம்பு தான் இருக்கணும். சில ஆடுகளில் 3வது காம்புன்னு சொல்கிற மாதிரி சின்ன காம்புகள் இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இருப்பது நலம். மடி வந்து நல்லா திரண்டிருக்கணும், பால் கறந்த உடனேமே அல்லது குட்டி ஊட்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுருங்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல பால் இருக்கிற ஆடுகளை தேர்ந்தெடுக்கணும். எப்பவுமே பெட்டை ஆடுகளோட பின்புறம் இடுப்பு கொஞ்சம் அகன்று இருக்கணும். இந்த அகன்று இருக்கிறதுல ஒரு முக்கியத்துவம் என்னென்னா இந்த ஆடுகள் இயல்பாகவே 2 குட்டி போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் அகன்று இருக்கிற மாதிரி பின்பக்கம் இருக்கணும், கால்களெல்லாம் உறுதியாக இருக்கணும், முதுகெல்லாம் நேர்கோட்டில் இருக்கணும். இந்த கெடாக்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது உதடுகளெல்லாம் எப்படி புண்ணெல்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரியே இந்த உதடுகள் எதுவும் பிளவுபட்டிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வந்து மேல் உதடும் கீழ் உதடும் சரியாக சேராது, கொஞ்சம் கோணலாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆடுகளை நம்ம வந்து கட்டாயமாக வாங்கக்கூடாது. என்ன காரணம், இது மரபு வழியில் குட்டிகளுக்கும் அந்த பிரச்சனைகள் வரும், அதன் மூலமாக அந்த ஆடுகளால் நல்ல தீவனம் நிறைய சாப்பிட முடியாது. அப்போ இந்த அறிகுறிகளெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஆடுகளை வாங்கணும். குறிப்பாக கெடாக்களை வாங்கும்போது பார்த்தோம்னா மந்தையிலே பெருசு அப்படின்னு சொல்லுவோம், மந்தையிலேயே கெடாக்கள் பெருசு. அந்த கெடாக்கள் வந்து பார்த்தோன்னா உடல் பகுதி கொஞ்சம் ஆங்கிலத்தில் சிலிண்ட்ரிகள் என்று சொல்லுவாங்க, கொஞ்சம் உருளை வடிவத்தில் இருக்கணும். அதே மாதிரி இந்த கழுத்தில் இருக்கிற முடியெல்லாம் வந்து சிலிர்ப்பிய வண்ணம் இருக்கணும். இந்த கழுத்தில் இருக்கிற முடி சிலிர்ப்பிய வண்ணம் இருக்கிறது ஒரு ஆண்மையின் அடையாளம். அப்போ அந்த மாதிரி இருக்கிற கெடாக்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி பெட்டையாடுகளை தேர்ந்தெடுக்கும் போது அந்த உடல் பகுதி எப்படி கெடாக்களுக்கு உருளை வடிவம் சொன்னோமோ பெட்டையாடுகளுக்கு வந்து ஒரு நீள் செவ்வக வடிவம், செவ்வக வடிவம் இருக்கணும். அதே மாதிரி நல்ல சதைப்பற்று உடைய ஆடாக இருக்கணும், தலை சிறுசாக இருக்கணும், கழுத்து மெலிந்திருக்கணும், உடல் பகுதி நீண்டிருக்கணும், பெருத்திருக்கணும், பின்புறம் அகன்று இடுப்பு அகன்று இருக்கணும், கால்கள் உறுதியாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆடுகளை நம்ம தேர்வு செய்து 15 பெட்டையாடுகளிலிருந்து 20 பெட்டையாடுகளுக்கு ஒரு கெடா என்ற எண்ணிக்கையில் நம்ம ஒரு பண்ணையை துவங்கலாம்.
நேயர்களே, பண்ணையில் வளர்க்கக்கூடிய ஆடுகளை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம எவ்வளோ விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு இல்லைங்களா? இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்கிற கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் ஆறுமுகம் அவங்க பரண்மேல் ஆடு வளர்ப்பில் கொட்டகை அமைப்பதற்கான முறை, அப்புறம் அதில் வளர்ப்பதற்கான ஆடுகளை தேர்ந்தெடுக்கும் முறை, இது ரெண்டையும் பற்றி நிறைய விவரங்கள் சொன்னாங்க. அடுத்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சியில் ஆடு வளர்ப்பில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், அதாவது ஆடுகளுக்கான தீவனம், நோய் மேலாண்மை, இனப்பெருக்க பராமரிப்பு, இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
இந்த வாரம் நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்க. crstnau107.4@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்க. தொலைபேசி மூலமா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு 0422243155 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.